Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं मन की आँखों से हर पल ही तुझको देखूं बाबा खड़े हैं पास मेरे दिल से दुआएं मांगूं बाबा मेरे बाबा मेरे बाबा मेरे बाबा मेरे
तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है शांति तो क्वेश्चन ही होते हैं सारी दुनिया का भाई सारी दुनिया पतित है सब जाते हैं हम पतित है तो सारी दुनिया का ही सवाल हुआ अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुना
இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு காலை முரளி ஓம் சாந்தி பாப் தாதா மதுபன் இனிய குழந்தைகளே இருபத்தோரு பிறவிகளுக்கான முழுமையான வெகுமதியை பெறுவதற்கு உங்களை அரைவாசியாக அன்றி முழுமையாகவே தந்தையிடம் அர்ப்பணியுங்கள் சுயத்தை அர்ப்பணித்தல் என்றால் தந்தைக்குரியவராக இருப்பதாகும் கேள்வி எந்த ஆழமான விடயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஓர் எல்லையற்ற புத்தி தேவை எந்த ஆழமான விடயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஓர் எல்லையற்ற புத்தி தேவை பதில் இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட எல்லையற்ற நாடகமாகும் கடந்து சென்றவை யாவும் நாடகமாகும் இந்த நாடகம் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றது நாங்கள் வீடு திரும்புவோம் பின்னர் எங்கள் பாகங்கள் மீண்டும் ஒரு தடவை புதிதாக ஆரம்பிக்கும் இந்த ஆழமான விடயத்தை புரிந்து கொள்வதற்கு ஓர் எல்லையற்ற புத்தி தேவை எல்லையற்ற தந்தை மாத்திரமே எல்லையற்ற படைப்பின் ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கின்றார் கேள்வி மக்களை விரக்தி கூக்குரலில் வைக்கும் அதே சமயம் குழந்தைகளாகிய உங்களை சந்தோஷப்பட வைக்கின்ற விடயம் என்ன பதில் அறியாமையில் உள்ள மக்கள் சிறிய நோய்களுக்கு கூட புலம்புகின்றார்கள் ஆனால் குழந்தைகளாகிய நீங்களோ சந்தோஷமடைகின்றீர்கள் ஏனெனில் ஒரு பழைய கர்ம கணக்கு தீர்க்கப்படுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் பாடல் நீங்கள் இரவை உறக்கத்திலும் பகலை உண்பதிலும் கழித்தீர்கள் நீங்கள் இரவை உறக்கத்திலும் பகலை உண்பதிலும் கழித்தீர்கள் ஓம் சாந்தி உண்மையில் ஓம் சாந்தி என கூறுவது அவசியமற்றது. ஆனால் குழந்தைகளுக்கு ஏதாவது கூறப்பட வேண்டும், ஓர் அறிமுகம் கொடுக்கப்பட வேண்டும். இந்நாட்களில் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற பலர் உள்ளனர். எனினும் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஓம் சாந்தி ஆத்மவாகிய எனது ஆதி தர்மம் அமைதியாகும். இது சரியானது. ஆனால் அவர்கள் ஓம் சிவோகம் ஆத்மாவாகிய நானே சிவன் என்றும் கூறுகின்றனர். அது தவறானது. உண்மையில் அப்பாடல்கள் போன்றவை தேவையில்லை. இன்றைய உலகில் உள்ள பல விடயங்கள் செவிகளுக்கு களிப்பூட்டுபவையாக உள்ளன. செவிகளுக்கு களிப்பூட்டுகின்ற விடயங்களால் எவ்வித பயனும் இல்லை. இப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் மனதில் ஒரே ஒரு விடயத்தின் மீதான ரசனையை விருத்தி செய்கின்றீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் பெருமளவு பக்தி செய்துள்ளீர்கள். பக்தியின் இரவு இப்பொழுது முடிவடைந்து அதிகாலை வருகின்றது. அதிகாலை நேரத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. அதிகாலையில் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மக்கள் அதிகாலையில் அதிக பக்தி செய்கின்றனர். அவர்கள் மாலையின் மணிகளையும் உருட்டுகின்றனர். பக்தி மார்க்கத்தின் இச்சம்பிரதாயம் தொடர்கின்றது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இந்நாடகம் முடிவிற்கு வருகின்றது. சக்கரம் இப்பொழுது மீண்டும் சுழலுகின்றது. அங்கு பக்திக்கான அவசியம் இருக்காது. பக்தி செய்த பின்னரே ஒருவர் கடவுளை சந்திப்பதாக அம்மக்கள் கூறுகின்றனர். துன்பத்தை அனுபவித்தால் அனைவரும் கடவுளை நினைவு செய்கின்றனர். மக்களுக்கு ஏதாவது சிரமங்கள் அல்லது நோய்கள் ஏற்பட்டால் அவர்கள் கடவுளை நினைவு செய்கின்றனர். பக்தர்கள் மாத்திரமே கடவுளை நினைவு செய்கின்றனர். சத்திய திரேதா யுகங்களில் பக்தி கிடையாது. அல்லாவிடில் அதுவும் பக்தியின் பிரிவு ஆகிவிடும். முதலில் பக்தியும் பின்னர் ஞானமும் அதன் பின்னர் விருப்பமின்மையும் உள்ளனர். பக்தியின் பின்னர் மீண்டும் ஒரு தடவை பகல் வருகின்றது. புதிய உலகம் பகல் எனப்படுகின்றது. பக்தி, ஞானம், விருப்பமின்மை ஆகிய வார்த்தைகள் மிக சரியானவை. எதில் விருப்பமின்மை? பழைய உலகம், பழைய உறவுகள் போன்றவற்றில் விருப்பமின்மையாகும். மக்கள் முக்தி தாமத்திற்கு பாபாவிடம் செல்ல விரும்புகின்றனர். பக்தி செய்த பின்னர் நாங்கள் நிச்சயமாக கடவுளை சந்திப்போம். பக்தர்கள் மாத்திரமே தந்தையாகிய கடவுளை சந்திப்பார்கள். பக்தர்களுக்கு சத்கதி அளிப்பது கடவுளின் பணியாகும். நீங்கள் தந்தையை இனங்காண்பதை தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. தந்தையே மனித உலக விருட்சம் விதை ஆவார். அது தலைகீழான விருட்சம் எனப்படுகின்றது. எவ்வாறு விதையிலிருந்து விருட்சம் தோன்றுகின்றது என்பதை புரிந்து கொள்வது மிக இலகுவாகும். வேதங்கள், சமய நூல்கள், கிரந்தம் போன்றவற்றை கற்றல், நோன்பு இருத்தல், தவம் செய்த போன்றவற்றை பக்தி மார்க்கத்திற்குரியவை என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். கடவுளை சந்திப்பதற்கான உண்மையான பாதை அதுவல்ல. கடவுள் மாத்திரமே முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான உண்மையான பாதையை காண்பிக்கின்றார். நாடகம் முடிவடைய போகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். கடந்து சென்றவை யாவும் நாடகமேயாகும். இதை புரிந்து கொள்வதற்கு ஓர் எல்லையற்ற புத்தி தேவை. எல்லையற்ற அதிபதி மாத்திரமே முழு உலகினதும் ஆரம்பம் மத்தி இறுதி பற்றிய எல்லையற்ற ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் படைப்பவர் என்றும் ஞான கடல் ஞானேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஞானேஸ்வரர் என்றால் ஞானமுள்ள கடவுள் என்பதாகும். இவை கடவுளின் வாசகங்கள் எனப்படுகின்றன. இது ஆன்மீக ஞானம். அதாவது தந்தையாகிய கடவுளின் ஞானம் என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் தந்தையாகிய கடவுளின் மாணவர்கள் ஆகியுள்ளீர்கள். நிச்சயமாக கடவுள் பேசுகின்றார், கடவுள் பேசுகின்றார். நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன், எனவே கடவுள் ஆசிரியரும் ஆவார். நீங்கள் மாணவர்களும் அத்துடன் குழந்தைகளும் ஆவீர்கள். குழந்தைகள் பாட்டனாரிடம் இருந்து ஆஸ்தியை பெறுகின்றனர். இது மிக இலகுவான விடயமாகும். ஒரு குழந்தை தகுதியானவராக இல்லாவிட்டால் அவரது தந்தை அவரை வெளியில் அனுப்பிவிடுவார். வியாபாரத்தில் சிறந்த உதவியாளர்களாக உள்ளவர்கள் தங்கள் பங்குகளை பெறுகின்றனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாட்டனாரின் சொத்திற்கான உரிமையுள்ளது. அவர் அசரீரியானவர். நீங்கள் உங்களின் பாட்டனாரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை கோருகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவரே சொர்க்கத்தை ஸ்தாபிப்பவர். அவர் ஞானம் நிறைந்தவர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோரை தூய்மை ஆக்குபவர்கள் என அழைக்க முடியாது. அவர்கள் தேவர்களாவர். அவர்கள் சர்க்கதி அருள்பவர்களாக கூறப்படுவதில்லை. அதை செய்பவர் ஒருவர் மாத்திரமே ஆவார். அவரையே அனைவரும் நினைவு செய்கின்றனர். அவர்கள் தந்தையை அறியாததால் கடவுள் அனைவரிலும் இருப்பதாக கூறுகின்றனர். மக்கள் காட்சியொன்றை பெற்றால் ஹனுமானே அவர்களுக்கு அக்காட்சியை அருளியதாக நினைக்கின்றனர். கடவுள் சர்வ வியாபகர் என அவர்கள் கூறுகின்றனர். உங்களுக்கு எதிலாவது நம்பிக்கை இருக்குமாயின் நீங்கள் ஒரு காட்சியை பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் இங்கே இது கற்பதற்கான கேள்வியாகும். தந்தை கூறுகின்றார், நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றேன். அவர் எவ்வாறு கற்பிக்கின்றார் என்பதையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஏனைய ஆசிரியர்கள் கற்பிப்பது போன்று ஒரு சாதாரண முறையிலேயே அவர் கற்பிக்கின்றார். ஒரு சட்ட நிபுணர் இன்னொருவரை தன்னை போன்ற சட்ட நிபுணராக்குவார். பாரதத்தை சொர்க்கமாக்கியவர் யார் என்பதையும், பாரதத்தில் வாழ்ந்த சூரிய வம்ச தேவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். மக்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்பொழுது இது சங்கமம் ஆகும். நீங்கள் சங்கம காலத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். வேறு எவருமே சங்கம காலத்தில் இல்லை. சங்கம காலத்து சந்திப்பு மிக அழகானது. குழந்தைகளாகிய நீங்கள் உங்களது தந்தையை சந்திக்க வந்துள்ளீர்கள். இச்சந்திப்பு மிகவும் நன்மை பயப்பதாகும். ஏனைய கும்ப மேலாக்கள் மூலமாக எந்த பேரும் கிடைப்பதில்லை. சங்கம காலமே உண்மையான கும்ப மேளா, ஒன்று கூடல் எனப்படுகின்றது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்ததாகவும் அதன் பின்னர் அழகான சந்திப்பொன்று இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நேரம் மிக அழகானது. சங்கம காலம் மிகவும் நன்மை பயப்பதாகும். ஏனெனில் இந்த வேளையிலேயே அனைவரும் நன்மை அடைகின்றார்கள். நன்மை அடைகின்றார்கள். தந்தை வந்து அனைவருக்கும் கற்பிக்கின்றார். அவரே அசரீரியானவர், ஒரு நட்சத்திரம் போன்றவர். ஆனால் விளங்கப்படுத்துவதற்காக நீள் கோள வடிவம் வைக்கப்பட்டுள்ளது. புள்ளியின் மூலம் அவர்கள் எதையும் எளிதாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆத்மா ஒரு நட்சத்திரம், ஆத்மா ஒரு நட்சத்திரம், தந்தையும் ஒரு நட்சத்திரம் என்பதை உங்களால் விளங்கப்படுத்த முடியும். ஆத்மா எத்தகையவரோ பரம தந்தை பரமாத்மா அத்தகையவரே. அதில் எவ்வித வேறுபாடும் இல்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் வரிசை கிரமமானவர்கள். சிலரின் புத்தி அதிகளவு ஞானத்தையும் ஏனையோரின் புத்தி சிறிதளவு ஞானத்தையும் கொண்டுள்ளது. ஆத்மாக்களாகிய நாங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை அனுபவம் செய்கின்றோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் தமது சொந்த கர்ம கணக்குக்காக வேதனைப்பட வேண்டியுள்ளது. ஒருவர் நோய்வாய்ப்படும் போது அவர் தனது சொந்த கணக்குகளை தீர்க்கின்றார் என்றே அர்த்தமாகும். நாங்கள் கடவுளின் குழந்தைகளாக இருந்தும் ஏன் வேதனைப்படுகின்றோம் என்ற எண்ணத்தை கொண்டுதாதீர்கள். இவை பல பிறவிகளில் செய்த பாவங்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஒருவர் குமாரியாக இருக்கலாம். அந்த குமாரி இப்பொழுது எவ்வித பாவமும் செய்திருக்காமல் இருக்கலாம். எனினும் பல பிறவிகளின் கர்ம கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். நீங்கள் இப்பிறவியில் செய்த பாவங்களை பற்றி பாபாவிடம் கூறவில்லையாயின் அவை தொடர்ந்தும் அதிகரிக்கும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் அவற்றை பாபாவிடம் கூறினால் அவை அதிகரிக்க மாட்டாது. பாரதமே அதி தூய்மையானதாக இருந்தது. இப்போது பாரதம் அதி தூய்மையற்றதாகிவிட்டது. எனவே அவர்களும் அதிக முயற்சி செய்ய வேண்டும். அதிக சேவை செய்பவர்கள் தாங்கள் உயர்ந்த இலக்கத்தை கோருவார் என்பதை புரிந்து கொள்கின்றனர். ஏதாவது கர்ம கணக்குகள் இன்னமும் எஞ்சியிருக்குமாயின் வேதனை இருக்கும். இவ்வேதனை சந்தோஷமாக தீர்க்கப்பட முடியும். அறியாமையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது நிகழ்ந்துவிட்டால் அவர்கள் புலம்ப ஆரம்பித்து விடுவர். இங்கே நீங்கள் அதை சந்தோஷமாக தீர்க்கின்றீர்கள். நாங்கள் தூய்மையாக இருந்தோம், பின்னர் நாங்களே அதி தூய்மையற்றவர்களாகினோம். நாங்கள் எங்களது பாகங்களை நடிப்பதற்காகவே இந்த ஆடைகளை பெற்றுள்ளோம். நீங்கள் அதி தூய்மையற்றவர்களாகிவிட்டீர்கள் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் வேறொருவரின் நோயை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது. அவலட்சணமானவரும் அழகானவரும் என கிருஷ்ணரின் பெயர் எவ்வாறு நினைவூட்டப்படுகிறது என பாருங்கள். இருந்தும் படங்களை உருவாக்கியவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. சில வேளைகளில் அவர்கள் ராதையை வெள்ளை நிறமாகவும் கிருஷ்ணரை கரு நீல நிறமாகவும் காட்டுகின்றனர். ராதை ஒரு குமாரி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதால் அவருக்கு அவர்கள் மரியாதை கொடுக்கின்றனர். அவர் எவ்வாறு அவலட்சணமானவராக இருக்க முடியும் என அவர்கள் அதிசயிக்கின்றனர். நீங்கள் இவை அனைத்தையும் புரிந்து கொள்கின்றீர்கள். தேவ தர்மத்திற்குரியவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது தங்களை இந்துக்களாக கருதுகின்றனர். நீங்கள் சீமத்தின் அடிப்படையில் உங்கள் குலத்தை ஈடேற்றுகின்றீர்கள். நீங்கள் முழு குலத்தையும் தூய்மையாக்க வேண்டும். நீங்கள் அவர்களை மீட்டு ஈடேற்ற வேண்டும். எனவே நீங்களே மீட்பு படையினர். தந்தை மாத்திரமே உங்களை சீரழிந்த நிலையிலிருந்து சற்கதிக்கு அழைத்து செல்கின்றார். அவரே படைப்பவர் என்றும் இயக்குனர் என்றும் முதன்மை நடிகர் என்றும் புகழப்படுகின்றார். அவர் எவ்வாறு நடிகர் ஆவார்? தூய்மையாக்குபவரான தந்தை தூய்மையற்ற உலகிற்கு வந்து அனைவரையும் தூய்மையாக்குகின்றார். எனவே அவரே பிரதான நடிகர் இல்லையா? பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோர் கரண் கரவன் ஆ என அழைக்கப்படுவதில்லை. கரண் கரவன் ஆ என அழைக்கப்படும் பாபா இந்த வேளையில் தனது பாகத்தை நடிக்கின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது அனுபவத்துடன் கூறலாம். அவர் சங்கம யுகத்திலேயே தனது பாகத்தை நடிப்பார். எவருக்கும் அவரை தெரியாது. மக்கள் 14 கலைகள் உடையவர்களாகிய பின்னரே விழ ஆரம்பிக்கின்றனர். படிப்படியாக கலைகள் குறைவடைகின்றன. ஒவ்வொரு பிறவியிலும் கலைகள் சற்று குறைவடைகின்றன. நாங்கள் சத்திய யுகத்தில் 8 பிறவிகள் எடுக்க வேண்டும். நாடகத்தின் படி ஒவ்வொரு பிறவியிலும் கலைகள் குறைவடைகின்றன. இப்போது ஏறுகின்ற காலமாகும். நாங்கள் முழுமையாக ஏறியதும் மீண்டும் படிப்படியாக கீழிறங்குவோம். இப்போது ராஜ்யம் ஸ்தாபனையாகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஓர் ராஜ்யத்தில் பல்வகையினரும் தேவைப்படுகின்றனர். ஸ்ரீமத்தை நன்றாக பின்பற்றுபவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றார்கள். ஆயினும் அவர்களும் ஆலோசனை பெற வேண்டும். நீங்கள் உங்களின் முழு கணக்கையும் பாபாவிற்கு கொடுத்தால் பாபாவால் உங்களுக்கு ஆலோசனை வழங்க முடியும். பாபாவிற்கு அனைத்தும் தெரியும் தானே என நினைக்காதீர்கள். அவருக்கு முழு உலகினதும் ஆரம்பம் மத்தி இறுதி பற்றி தெரியும். ஆனால் ஒவ்வொருவரின் இதயத்திலும் என்ன இருக்கின்றது என்பதை அவர் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ள மாட்டார். அவர் ஞானம் நிறைந்தவர். பாபா கூறுகின்றார், எனக்கு ஆரம்பம் மத்தி இறுதி பற்றி தெரியும். இதனாலேயே இவ்வாறு தான் நீங்கள் விழுகின்றீர்கள், பின்னர் இவ்வாறு தான் நீங்கள் ஏறுகின்றீர்கள் என என்னால் உங்களுக்கு கூற முடிகின்றது. இது பாரதத்தின் பாகமாகும். அனைவரும் பக்தி செய்கின்றார். அதை கூடிய பக்தி செய்பவர்களே முதலில் சத்கதியை பெற வேண்டும். அவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் 84 பிறவிகளை எடுத்தனர். அவர்களே வரிசைக்கிரமமாக பக்தி செய்தவர்கள். நீங்கள் இப்பொழுது நல்ல வாழ்க்கை வாழக்கூடும். ஆனால் முன்னைய பிறவிகளின் பாவங்கள் இன்னமும் உள்ளன. நினைவு சக்தி மூலமாக மாத்திரமே அவற்றை அழிக்க முடியும். நினைவு சிரமமானது. பாபா உங்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் நினைவில் அமர்ந்திருந்தால் உங்கள் சரீரங்கள் நோயிலிருந்து விடுவிக்கப்படும். நீங்கள் பாபாவிடம் இருந்து அமைதி, சந்தோஷம், தூய்மை என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அத்துடன் நீங்கள் நோயற்ற சரீரத்தையும் நீண்ட ஆயுட்காலத்தையும் நினைவின் மூலம் பெறுகின்றீர்கள். ஞானத்தின் மூலம் நீங்கள் திரிகால தரிசிகளாகின்றீர்கள். திரிகால தரிசியாக இருப்பதன் அர்த்தத்தை எவரும் புரிந்து கொள்ளவில்லை. மந்திர சக்தி கொண்ட பலர் உள்ளனர். இங்கிருந்தவாறே அவர்கள் லண்டன் பாராளுமன்றத்தை பார்க்கின்றனர். எவ்வாறாயினும் அந்த மந்திர சக்தியால் எவ்வித நன்மையும் இல்லை. சிலர் தமது பௌதீக கண்களால் அன்றி தெய்வீக பார்வையால் காட்சிகளை பெறுகின்றனர். இவ்வேளையில் அனைவரும் அவலட்சணமாகவே உள்ளனர். நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள், அதாவது நீங்கள் தந்தைக்குரியவர்கள் ஆகுகின்றீர்கள். பாபாவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். தங்களை அரைவாசியாக அர்ப்பணித்தவர்கள் அரைவாசியாகவே பெறுகின்றார்கள். பாபாவும் தன்னை அர்ப்பணித்தார். அவர் தன்னிடம் இருந்தவை அனைத்தையும் அர்ப்பணித்தார். தங்களை அர்ப்பணிப்பவர்கள் அனைவரும் 21 பிறவிகளுக்கான பேற்றை பெறுகின்றார்கள். இதில் தற்கொலை என்ற கேள்விக்கு இடமில்லை. தற்கொலை செய்யும் ஒருவர் மகாபாவி எனப்படுகின்றார். ஒரு ஆத்மா தனது சொந்த சரீரத்தையே அழிப்பது நல்லதல்ல. ஒருவர் இன்னொருவரின் கழுத்தை வெட்டக்கூடும், ஆனால் இது உங்கள் கழுத்தை நீங்களே வெட்டுவதாகும். இதனாலேயே தற்கொலை செய்யும் ஒருவர் மகாபாவி எனப்படுகின்றார். தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு அனைத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்திலேயே இந்த கும்ப மேளாவிற்கு வருகின்றேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இவர் அதே தாயும் தந்தையும் ஆவா. குழந்தைகள் கூறுகின்றனர், பாபா எங்களுக்கு எல்லாமே நீங்கள்தான். பாபாவும் கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் எனக்குரியவர்கள். சிவபாபா ஒரு சக்கரத்திற்கு முன்னர் வந்தது போன்றே வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். முழுமையாக 84 பிறவிகளை எடுத்தவர்களை அவர் அலங்கரிக்கின்றார். பாபா ஞானம் நிறைந்தவர் என்பதையும் தூய்மை ஆக்குபவர் என்பதையும் ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் இப்போது எங்களுக்கு முழு ஞானத்தையும் கொடுக்கின்றார். அவர் மாத்திரமே ஞான கடலாவார். இங்கே சமய நூல்களில் உள்ள எதுவும் இல்லை. இங்கு நீங்கள் உங்கள் சரீரம் உட்பட அனைத்தையும் மறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருத வேண்டும். நீங்கள் ஒரே ஒரு தந்தைக்குரியவர்கள் என்பதால் ஏனைய அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். உங்கள் புத்தியில் யோகத்தை அனைவரிடம் இருந்தும் துண்டித்து ஒருவருடன் இணையுங்கள். பாடப்படுகின்றது, நாங்கள் எங்களை உங்களுடன் மாத்திரமே இணைத்துக் கொள்வோம். பாபா, நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம். தந்தையும் கூறுகின்றார், நான் உங்களிடம் என்னை அர்ப்பணிக்கின்றேன். இனிய குழந்தைகளே, நான் உங்களை முழு உலக ராஜ்யத்தினதும் அதிபதிகளாக்குகின்றேன். நான் தன்னலம் கருதாதவர். மக்கள் தாங்கள் தன்னலமற்ற சேவை செய்வதாக கூறினாலும் அவர்கள் அதன் பலனை பெறுகின்றார்கள். தந்தையே தன்னலமற்ற சேவை செய்கின்றார். நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாக்கள் தாங்கள் தன்னலமற்ற சேவை செய்வதாக கூறும் போது அவர்கள் அதனை எங்கே கற்றார்கள்? பாபா மாத்திரமே தன்னலமற்ற சேவை செய்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் சக்கரங்களின் சங்கம காலத்தில் மாத்திரமே வருகின்றார். அவர் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் தனிப்பட்ட முறையில் அமர்ந்திருக்கின்றார். தந்தையே கூறுகின்றார், நான் அசரீரியானவர். நான் எவ்வாறு இந்த ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்க முடியும்? எவ்வாறு உங்களுக்கு உலகின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றிய ஞானத்தை கொடுக்க முடியும்? இதில் தூண்டுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். எனவே அவர் வந்திருக்கவே வேண்டும். நான் பாரதத்திற்கு மாத்திரமே வருகின்றேன். பாரதத்திற்கு புகழ் உள்ளது. பாரதம் மிகவும் மகத்துவமானதாகவும் முற்றிலும் தூய்மையானதாகவும் இருந்தது. இப்பொழுது அது மீண்டும் ஒரு தடவை அவ்வாறு ஆகுகின்றது. தந்தை குழந்தைகள் மீது அதிக அளவு அன்பு கொண்டுள்ளார். அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தி சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தி சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, ஸ்ரீமத்தின் அடிப்படையில் உங்கள் குலத்திற்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் குலம் முழுவதையும் தூய்மையாக்குங்கள். உங்களின் உண்மையான கணக்கை தந்தையிடம் கொடுங்கள். இரண்டாவது, நினைவு சக்தியினால் உங்கள் சரீரத்தை நோயிலிருந்து விடுவியுங்கள். உங்களை முழுமையாக தந்தையிடம் அர்ப்பணியுங்கள். புத்தியின் யோகத்தை ஏனைய அனைவரிடமிருந்தும் துண்டித்து ஒரே ஒருவருடன் இணையுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பலமானவராகவும் களைப்பற்றவராகவும் இருந்து உங்கள் ஆர்வம் உற்சாகம் எனும் இறக்கைகளினால் சதா பறந்து ஏனையோரையும் பறக்க செய்வீர்களாக. நீங்கள் பலமானவராகவும் களைப்பு அற்றவராகவும் இருந்து உங்கள் ஆர்வம் உற்சாகம் எனும் இறக்கைகளினால் சதா பறந்து ஏனையோரையும் பறக்க செய்வீர்களாக. ஆத்மாக்களாகிய நீங்கள் பல ஆத்மாக்களை பறக்க செய்யக்கூடிய கருவிகளாவீர்கள். எனவே உங்கள் ஆர்வம் உற்சாகம் எனும் இறக்கைகள் பலமாக இருக்கட்டும். பிகே ஆகிய நீங்களே உலக நன்மைக்கு பொறுப்பானவர்கள். பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகளாகிய நீங்களே உலக நன்மைக்கு பொறுப்பானவர்கள் என்ற விழிப்புணர்வில் சதா நிலைத்திருங்கள். அப்போது சோம்பேறித்தனம் கவன ஈனம் இயல்பாகவே முடிந்துவிடும். நீங்கள் ஒருபோதும் களைப்படைய மாட்டீர்கள். ஆர்வம் உற்சாகத்தை கொண்டிருப்பவர்களே களைப்பற்றவராவர். அவர்கள் தங்கள் முகங்களினாலும் நடவடிக்கைகளினாலும் மற்றவர்களின் ஆர்வம் உற்சாகத்தையும் அதிகரிக்க செய்கின்றனர். ஸ்லோகம். தந்தையின் சகவாசத்தினால் உங்களை நிறமூட்ட செய்யுங்கள். சகல குறைபாடுகளும் இலகுவாக மாற்றமடையும். ஓம் சாந்தி.